அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 24.
உரை: ஒருவருக்கு அணி பணிவுடையன் இன்சொலன் ஆதல். ஒருவனுக்கு அணியாவது தன்னால் தாழப்படுவார்கண் தாழ்ச்சியுடையனாய் எல்லார் கண்ணும் இனிய சொல்லையும் உடையநாதல்.
இனிய சொல்ல எல்லாரும் பேசு, அதால ஒரு நெட்டவும் இல்லை. எல்லார் கண்ணும் இனிய சொல்லும் உடையநாதல்
பிற அல்ல. இவை இரண்டும் அன்றி மெய்க்கு அணியும் பிற அணிகள் அணி ஆகும்.
ஆகவே நகை என்றால் இதுதாண்டா நகை, மற்றவை இந்த உடம்புக்கு போடுற நகை எல்லாம் நகை அல்ல என்கிறார்.
உரை குறிப்பு: இன்சொலநாதற்கு இனமாகலின் பணிவுடைமையும் உடன் கூறினார்.
எப்படி படித்திருக்கிறார்கள் பாருங்க. இது இது சொன்ன உடனே இந்த திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னானே, ஒருத்தன் நிறுத்துங்க சாருன்ட்டான் திருவள்ளுவரை. நீ இருந்து பாத்தியாண்டு கேட்கப்படாது, ஒரு கற்பனை தான். நிறுத்துங்க சாருன்ட்டான் திருவள்ளுவர். கேட்டா ஏன் நிறுத்துறேன், என்ன அதிகாரம் இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இன்சொல் அதிகாரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப இன்சொல்ல பத்தி சொல்லுங்க சார். ஏன் பணிவுடையனை பத்தி சொல்றீங்க? பணிவுடையனை இங்க நமக்கு தேவையில்லையே. பணிவுடையனை பத்தி இந்த அதிகாரம் சொல்ல இல்லையே. இன்சொல்லனை பற்றி தானே சொல்லுகிறது. ஏன் இன்சொல்லை சொல்லுகிறீர்கள்? இன்சொல்ல சொன்ன இடத்துல பணிவுடையவனை பற்றி சொன்னீர்கள் என்றால் அது இனமாதல் நோக்கி சொல்லப்பட்டது என்றார் திருவள்ளுவர். என்னடா இன்றைக்கு என்ன சாப்பிட்டேன் என்று சொன்னா, சோறு கறி சாப்பிட்டேன். ஏன் சோறு சாப்பிட்டேன்னு சொன்னா போதாதா கறி? அது இனமாதல் நோக்கி சொல்லப்பட்டது. அஜித்தோட நயன்தாராவும் நடித்த படம் இதுதானே, இப்ப நல்லா நிக்குது. ஏன் அது யார் நடித்த படம் தான்? நீ கதாநாயகன் பேரை சொல்ல வேண்டிய கதாநாயகி பேரையும் ஏன் சொல்றேன்னு கேட்டா, இனமாதல் பற்றி சொல்லப்பட்டது. இப்ப எவ்வளவு அழகா விளங்குது பாருங்க. அது மாதிரி இன்சொல்லன் தானே, இன்சொல் தானே அதிகாரம். பணிவுடையனை ஏன் சொன்னா என்றால் இனமாதல் நோக்கி சொல்லப்பட்டது என்கிறார் திருவள்ளுவர். வாசிங்க.
இன்சொலநாதற்கு இனமாகலின் பணிவுடைமையும் உடன் கூறினார். மற்ற அசைநிலை,
அதுல மற்றுன்னு ஒரு சொல் வருது, அதுக்கு பொருள் தேடி மெனக்கடாதே. பணிவுடையன் இன்சொலநாதல் ஒருவருக்கு அணி அல்ல, மற்ற புற, மற்ற தேவையில்லை, அணி அல்ல புற என்று போட்டாலே போதும், அது அசை சொல்.
வேற்றுமை உடையான் பிற எனவும்,
வேற்றுமை உடமையான் பிற எனவும்,
வேற்றுமை உடமையான்
உடமையான். அதுக்கு அந்த நகைக்கும் இந்த நகைக்கும் வித்தியாசம் உண்டு. எந்த நகைக்கு? நீ உடம்புல போடுகிற நகைக்கும் இந்த இன்சொல் பணியுடமை என்ற நகைக்கு வித்தியாசம் இருக்கிறது. இது எல்லாருக்கும் அழகு தரும், இது சில பேருக்கு தான் அழகு தரும், அப்படி பல வித்தியாசம் சொல்லலாம். அந்த வேற்றுமை இருக்கிறபடியால் பிற என்றார். பிறத்து யார் என்று நாங்கள் யாரை சொல்லுகிறோம்? வேற்றுமை உடையவர்களை சொல்லுகிறோம். அந்த நகைக்கும் இந்த நகைக்கும் வித்தியாசம் இருக்கிறபடியால் பிற என்ற சொல்லையும்
வேற்றுமை உடைமையான் பிற எனவும், இவை போல பேரழகு செய்யாமையின் அல்ல எனவும் கூறினார்.
அந்த நகையும் அழகு தரும், புன்னகையும் அழகு தரும், ஆனால் புன்னகையும் இந்த இன்சொல்லும் தருகிற அழகளவு தராது என்றபடியால் அதற்கு ஒரு சொல் போடுறார். என்ன சொல் போடுறார்?
பேரழகு செய்யாமையின்
அல்ல அல்ல என்றும் கூறினார். அது அப்ப அதெல்லாம் நகை இல்லையா என்றால் நகைதான். இந்த குணம் தருகிற அழகை இந்த நகை தராது என்றபடியால் அல்ல என்ற சொல்லும், புற என்ற சொல்லும், அல்ல என்ற சொல்லும் ஏன் பாவித்தார் என்பதற்கு விளக்கம் சொன்னார்.
இவை இரண்டு பாட்டானும் இனியவை கூறுவார்க்கு இம்மை பயன் கூறப்பட்டது.
இப்ப பாருங்க, முதல் குறளிலே இலக்கணம் சொன்னார், அடுத்த ரெண்டு குறளிலே என்ன சொன்னார்?
அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகநமர்ந்து இன்சொலனாக பெறு.
அதாவது கொடுத்தலை விட முகன் முகமலர்ச்சியும் இன்சொலுமே அறமாகும் என்று அடுத்த ரெண்டு குறளிலே சொன்னார். அடுத்த ரெண்டு குறளிலே இம்மைப்பயன் சொல்லிவிட்டார், இம்மைப்பயன் சொல்லிவிட்டார். அப்ப என்ன ஆகிறது? கியர் மாத்தி விட்டார், இனி வேற ரூட் எடுக்க போகிறார். அது படிங்க.
அல்லவை குறள் 96. அல்லவை தேய அறம் பெருகும்.
பெரும்பாலும் இம்மைப்பயன் சொல்லி முடித்தால் அடுத்தது மறுமைப்பயன் சொல்வார் என்று நாங்கள் இதுவரை வந்த அனுபவத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். உரை: நல்லவை நாடி இனிய சொலின். பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை மனத்தான் ஆராய்ந்து இனியவாக ஒருவன் சொல்லுமாயின் அல்லவை தேய அறம் பெருகும், அவனுக்கு பாவங்கள் தேய அறம் வளரும். உரை குறிப்பு
ஒவ்வொரு சொல்லுக்கும் உரை எழுதுவார் பாருங்க. அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. அதாவது குறள்ல ஒரு சொல் இருந்தால் அந்த சொல்லுக்கான பொருள் எழுதாமல் பரிமாறழகர் நடத்த மாட்டார். நல்லவை நாடி இனிய சொலின் குறள்ல வருது அல்லவா, அதுக்கு எப்படி உரை எழுதுறார் பாருங்க.
பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை,
நல்லவை என்றதுக்கு நன்மை பயக்கும் சொற்களை
மனத்தால் ஆராய்ந்து,
நாடி என்பதற்கு ஆராய்ந்து
இனியவாக ஒருவன் சொல்லுமாய்,
இனிய சொலின் என்பதற்கு இனியவாக சொலின். அப்ப பாருங்க ஒவ்வொரு சொல்லையும் உள்வாங்கி உரை எழுதுகிறார் என்றதை நீங்க கவனிச்சு கொள்ள வேண்டும்.
நல்லவை நாடி இனிய சொலின் பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை மனத்தான் ஆராய்ந்து.
இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நல்லவை நாடி இனிய சொலின், அதாவது நல்லவற்றை நாடி இனியவற்றை சொன்னால் யாருக்கு நல்லவற்றை நாடி, எனக்கு நல்லவற்றை நாடி இனியவற்றை சொன்னால் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்பதற்காக நான் நல்லவை நாடி இனிய சொல்லுகிறேன். அதுவல்ல இங்கே சொல்ல வந்தது, பிறர்க்கு நல்லவை நடக்கக்கூடியதை நீ சொல்ல வேண்டும். அதெல்லாம் பாருங்க பரிமாறழகர் கொண்டு வருகிற ஒரு சிறப்பு.
நல்லவை நாடி இனிய சொலின் பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை மனத்தான் ஆராய்ந்து இனியவாக ஒருவன் சொல்லுமாயின் அல்லவை தேய அறம் பெருகும் அவனுக்கு பாவங்கள் தேய அறம் வளரும். உரை குறிப்பு தேய்தல் தன் பகையாகிய அறம் வளர்தலின் தனக்கு நிலையின்றி மெலிதல் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம் நாலடியார் 51 என்பதுவும் இப்பொருட்டு. நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அறன் ஆகாது என்பதாம். இதனால் மறுமை பயன் கூறப்பட்டது.
திருப்பி ஒருத்தரம் படிங்க.
உரை குறிப்பு தேய்தல் தன் பகை ஆகிய அறம் வளர்தலின் தனக்கு நிலையின்றி மெலிதல்
அல்லவை தேய அறம் பெருகும் என்று முதல் அந்த குறள் தொடங்குகிறது. அது என்ன அல்லவை என்றால் ஒரு பக்கம் அறம் சொன்னபடியால் அல்லவை என்பது மரம். மரம் எப்படி தேயும் என்றால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் இவர் என்னவென்றால் இங்க பாருங்க இந்த இடத்துல இப்ப இருட்டு நிற்கிறது. இருட்டு இல்லாமல் போக வேண்டும் என்றால் என்ன நிற்க வேண்டும், ஒளி நிற்க வேண்டும். ஒளி வந்தால் இருள் போகும், இருள் வந்தால் ஒளி போகும், இது நமக்கு தெரியும். அதுபோல அறம் பாவம் என்பது ரெண்டு பொருள்கள் அல்ல. ஒரு இடத்திலே அறம் நின்றால் மரம் நிற்காது, மரம் நின்றால் அறம் நிற்காது. அப்ப அல்லவை தேய அறம் பெருகும் என்றால் என்ன என்ன அர்த்தம் என்று எடுக்க வேண்டும் என்றால் இது இல்லாமல் அறம் வந்து நிற்க தன்பாட்டிலே மரம் குறையும். அப்ப இனிய சொல்லி நீ இன்சொல் பேசினால் உன்னிடம் இருக்கிற பாவம் தேயும், பாவம் தேய அறம் நிற்கும். அறம் நிற்பதனாலே மறுமையிலே நீ பயன் பெய்துவாய். இதுதான் சொல்ல வந்த செய்தி. திருப்பி வாசிங்க.
உரை குறிப்பு தேய்தல் தன் பகையாகிய அறம் வளர்தலின் தனக்கு நிலையின்றி மெலிதல்
அல்லவை தேய என்றதுக்கு என்ன எழுதுறா பாருங்க. தேய்தல் என்றால் என்னவென்றால் தன் பகையாகிய, எதன் பகையாகிய, மரத்துக்கு பகையாகிய, அறத்துக்கு பகையாகிய, வாசிங்க,
தன் பகையாகிய அறம் வளர்தலின்,
மரத்துக்கு பகை அறம், அறம் வளர பகை தேயும், மரம் தேயும்,
தனக்கு நிலையின்றி மெலிதல் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம் நாலடியார் 51.
இதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார், தவத்தின் முள் பாவம் இல்லாது, தவம் இருந்தால் பாவம் இல்லாது, பாவம் என்றால் தவம் இல்லாது, இது ரெண்டும் ஒரு இடத்தில் ஒன்றுதான் நிற்கும் என்பது அர்த்தம்.
தவத்தின் முன் நில்லாதாம் பாவம் என்பதுவும் இப்பொருட்டு. நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அறன் ஆகாது என்பதாம். இதனால் மறுமை பயன் கூறப்பட்டது.
இதிலே ஒரு நுட்ப விஷயம் சொல்லுகிறார், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி சொலின் போதுமல்லவா. இந்த குறள்ல ஒரு சொல் விட்டு சொல்லுகிறேன், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி சொலின் போதுமல்லவா. போதாது என்ற அதிகாரம் இன்சொல். அதாவது நீ நல்லதை சொன்னால் போதாது, அதை இனிமையாகவும் சொல்ல பழகு. இது ரொம்ப முக்கியம், பல பேருக்கு இது தெரிவதில்லை. என்னிடம் சில பேர் பேசுகிற பொழுது சொல்லுகிறார்கள் இதை சொன்ன உடனே கோபம் வந்தது, நான் இதை கண்டித்தேன் என்று சொல்கிறார்கள். நீ கண்டித்து சொன்னால் அது போய் சேராது. என்ன செய்ய வேண்டும், இனிய வார்த்தைகளிலே அதை ஏற்றி சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த குரலே வைக்கிறார். இதுவரையும் இன்சொல்லை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து விட்டார். பிறகு ஏன் இதை திருப்பி சொல்லுகிறார் என்றால், இனியவற்றை நீ சொன்னால் போதாது, நல்லவற்றை நீ சொன்னால் போகாதாது, இனிய சொற்களிலே அதை ஏற்றி சொல். பிள்ளை படிக்கவில்லை, தம்பி இப்படியே இருக்கலாமா, நீங்க படித்தாதானே ஒரு பெரிய டாக்டர் ஆகிறீங்க, அப்பா கடன் எல்லாம் தீரும், இப்படி சொல்வதற்கும் எரும மாடு உனக்கு போய் உழைச்சு போறனே, இப்படி திட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிற. ரெண்டு பேரும் சொன்னது ஒன்றைத்தான், படிக்க மாட்டியா என்று சொல்ல வந்தது தான் சொல்ல வந்தது. ஆனால் இனிமையாக சொல்லுகிற பொழுது அதை ஏற்றப்படுகிறது. ஆகவே நீ நல்லதை சொன்னால் போதாது, அதை இனிமையாகவும் சொல்ல பழகு. ரொம்ப முக்கியம் பாருங்க, வாழ்க்கையில இதெல்லாம் சின்ன சின்ன புள்ளிகள், ஆனா இந்த புள்ளி இல்லாமல் கோலம் போட முடியாது, சின்ன சின்ன புள்ளிகள் தான். வாழ்க்கையிலே நீங்க இதை ஒரு பயிற்சியாக்கி பாருங்க. வீட்டிலே வன்சொல்லே பயில வேண்டாம், நான் திரும்ப திரும்ப உங்களை கெஞ்சி கேட்டு, வன்சொல்லே பயில வேண்டாம். பின்னுக்கு சொல்ல போறார் அதை பற்றி. ஏன் வன்சொல் பயிலுவான், இனிய சொற்களை பேசி பேசி பழகினால் அந்த குடும்பமே இனிமையாக இருக்கும். நான் எங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் சொல்லுகிறேன். எங்க எனக்கு ஒரு அண்ணா, அவர் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு நாள் சின்ன, அது ஒரு 2 வயசோ 3 வயசு, அவங்க அம்மா வீட்டுக்கு போன போது, அவங்க பாட்டி வீட்டுக்கு போன பொழுது, ஏதோ கோபத்திலே நாய் என்று ஒரு சொல்ல சொல்லிட்டு, அந்த அம்மா 20 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து பஸ் பிடிச்சு வந்துட்டாங்க. எங்கே இருந்து இந்த சொல்ல இந்த பிள்ளை பழகிச்சு, நாய் என்று உங்கள் வீட்டில் யார் பேசுகிறீங்க என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுது இந்த சொல்ல பிடிச்சிட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு இதெல்லாம் என்ன சொன்னா என்னங்கிறத எங்க அபிப்பிராயம். சில பேர் இந்த சொல்லையே தேர்ந்தெடுத்து பேசுவான், சனியனே நாயே மூதேவியே உன்னை பெற்றதுக்கு எரும மாட்டை பெற்றிருக்கலாம், இப்படியே பேசுவான். இந்த சொல்லே பிள்ளைகள் காதலே விழக்கூடாது. நான் முந்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்ணகி அந்த ஒரு சொல் கேட்ட உடனே காதை பொத்தி கொண்டான், காதை பொத்தி அவளால் தாங்க முடியலேன் என்றால் அந்த சொல் பயிலப்படாத சொல். எங்களுக்கு இப்போ உச்சமான கெட்ட வார்த்தைகள் சொன்னா காது பொத்துறோம் இல்லவா. சின்ன இப்ப நஞ்சில பெரிய நஞ்சு குடிச்சானையா, சின்ன நஞ்சு குடிச்சானே, எதுக்கும் வீட்டிலே தீய சொற்கள் பெரியவர்கள் பயிலாதீர்கள். தர்மங்களை சொல்லுகிற பொழுது இனிய சொற்களாலேயே சொல்லி பழகுங்கள், அதனுடைய பயன்பாடு அதிகம் என்பதற்கு இந்த குரலை வைக்கிறார். கடைசியில என்ன முடிக்காத பாருங்க, உரை குறிப்புல கடைசி அவசியங்க,
நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அரண் ஆகாது என்பதாக.
நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அது அறமாகாது. நீ நல்லதைத்தான் சொல்லுகிறாய், முரட்டுத்தனமாக கடியின் சொற்களை சொல்லி சொன்னால், நீ அறத்தை சொன்னாலும் அது அறமாகாது என்பதை சொல்ல இந்த குரல் வைத்தார் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். இன்றைக்கு மனதிலே ஆணியாலே இதை எழுதி கொள்ளுங்கள், இனி நல்லவை சொல்லுகிற பொழுது இனிய சொற்களாலே தான் சொல்லுவோம். அப்படி முடிவு பண்ணி கொண்டால் வீடு செழிக்கும்.
இதனால் மறுமை பயன் கூறப்பட்டது. குரல் 97. நயனின்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலைப்பிரியா சொல். உரை: நயன் என்று நன்றி பயக்கும் ஒருவனுக்கு இம்மைக்கு நீதியையும் உண்டாக்கி மறுமைக்கு அறத்தையும் பயக்கும். பயன் என்று பண்பின் தலைப்பிரியா சொல். பொருளால் பிறர்க்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பின் நீங்காத சொல்.
திருப்பியும் அதையே வலுத்துகிறார். அதாவது ஒருவனுக்கு நீ ஒரு சொல்லை சொல்லுகிற பொழுது அது அறப்பயனை கொடுக்க வேண்டும், இனிமை பண்பிலிருந்து நீங்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சொல் எதை பயக்கும் என்றால் இம்மைக்கு நீதியையும் நயனின்று நன்மை பயக்கும், மறுமைக்கு
அறத்தையும்
பயக்கும். ஆகவே நீ சொல்லுகிற சொல்லை அறத்தோடு கூடி சொல், இனிமையாக சொல், இம்மைக்கும் பயன் தரும் மறுமைக்கும் பயன் தரும் என்கிறார்.
உரை: நயனின்று நன்றி பயக்கும் ஒருவனுக்கு இம்மைக்கு நீதியையும் உண்டாக்கி மறுமைக்கு அறத்தையும் பயக்கும். பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். பொருளால் பிறர்க்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பின் நீங்காத சொல். உரை குறிப்பு: நீதி உலகத்தோடு பொருந்துதல்.
இங்கே நீதி நயனின்று என்பதற்கு நீதியை தந்து, நீதி என்றால் என்ன என்றால் அதற்கு ஒரு புதிய விளக்கம் தருகிறார் பரிமேலழகர். நீதி என்பது உலகத்தோடு ஒட்டச் செய்வது, அதுதான் நீதி. நீதி நீதி என்று 1000 விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு ஒட்ட, அதை வாசிங்க.
நீதி உலகத்தோடு பொருந்துதல்.
பொருந்துதல்
பண்பு என்பது ஈண்டு அதிகாரத்தான் இனிமை மேல் நின்றது.
பண்பிற்கலைப்பிரியா சொல் என்றுதான் குரல்ல இருக்கிறது. இனிமை பண்பின் கரைப்பிரியா சொல் என்று பரிமேலகர் எழுதுகிறார். அவருக்கு யார் அந்த லைசன்ஸ் கொடுத்தது? பண்பில் தரைப்பிரியா சொல் என்றுதானே குரல்ல இருக்கிறது. இனிமை பண்பில் என்று இவர் எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், அவர் சொன்னார், அதிகார தலைப்பு இன்சொல், ஆகவே இங்கே பண்பு என்பது இன்சொல் என்ற பண்பை குறித்து நிற்பது, அதிகாரத்தால் பெற்றாம் என்றார். சில பேர் அவரவர் அதிகாரத்தால் பெறுவார்கள், இவர் அதிகாரத்தால் பெறுகிறார்.
பண்பு என்பது ஈண்டு அதிகாரத்தால் இனிமை மேல் நின்றது. தலைப்பிரிதல் ஒரு சொல் நீர்மை,
நீர்மைத்து, நீர்மை என்றால் தன்மை. சில சொற்கள் ரெண்டு சொற்கள் சேர்ந்த சொற்கள் போல தோன்றும், ஆனால் அவை ஒரு சொல் தான். இப்ப தலை பிரிதல் என்ற உடனே நாங்கள் என்ன நினைக்கிறோம்? தலை பிரிதல் என்று ரெண்டு சொல் என்று நினைக்கிறோம். இல்லை, அது தலைப்பிரிதல் என்பது ஒரு சொல்லாகத்தான் தமிழிலே நிற்கிறது என்பதை தெரிந்து கொள் என்பதற்காக தலைப்பிரித்தல், தலை பிரிதல் ஒரு சொல் நீர்மைத்து என்றார். அது ஒரு சொல்லாக இருக்கிறது என்று விளங்கிக் கொள் என்கிறார்.
குறள் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும்.
திருப்பியும் மறுமை பயன் சொல்லுகிறார். சிறுமை இல்லாமல் சொல்லப்படுவதாகிய இன்சொல் மறுமையும் இம்மையும்
இன்பம் தரும்,
இன்பம் தரும்.
உரை: சிறுமையுள் நீங்கிய இன்சொல் பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத இனிய சொல், மறுமையும் இம்மையும் இன்பம் தரும், ஒருவனுக்கு இருமையினும் இன்பத்தை பயக்கும். உரை குறிப்பு:
இதைத்தானே முதலும் சொன்னா திரும்பியேன்னு சொல்லுகிறார் என்றால், முதல் சொன்னது சொல்லால் இனிமை தருவது பற்றி. இங்க ரொம்ப கவனிக்கவன், அந்த குரலையும் இந்த குரலையும் கவனிச்சா தெரியும். இதுக்கு முதல் குரல்லையும் அத்தனை சொன்னார், இனிமையாக சொல்ல வேணும் என்று சொன்னார். முதல் சொன்ன இனிமை சொல் மேல் உள்ள இனிமை, இப்பொழுது சொல்லுகிற இனிமை பொருள் மேல் உள்ள இனிமை. ஆகவே நீ சொல்லுகிற பொழுது சொல்லும் இனிமையாக இருக்க வேண்டும், பொருளும் இனிமையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சொல்லும் இனிமையாக சொல் இனிமையாக இருப்பதை பற்றி முதல் குரலே விளக்கம் சொல்லிவிட்டார். இப்பொழுது பொருள் இனிமையாக இருப்பதை பற்றி சொல்லுகிறார்.
உரை: சிறுமையுள் நீங்கிய இன்சொல் பொருளால் பிறர்க்கு நோய்,
பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத,
பொருளால்
சும்மா சொல்றேன் பாருங்க, இப்ப இனிய சொற்களா சொல்றேன். தம்பி, நீ தம்பி இங்க வா, நாளைக்கு உன்னை அடிச்சு கொள்ளலாம் என்று இருக்கிறேன். எவ்வளவு இனிய சொல் பார்த்தீர்களா? சொல்லால் இனிய சொல், பொருளால் வன் சொல். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே சொல்லுகிற பொழுது சொல்லும் இனிமையாக இருக்க வேண்டும், பொருளும் இனிமையாக இருக்க வேண்டும். சொல் இனிமை பற்றி சொன்னார், இப்ப பொருள் இனிமை பற்றி சொல்லுகிறார்.
சிறுமையுள் நீங்கிய இன்சொல் பொருளால் பிறர்க்கு நோய் செய்யாத இனிய சொல், மறுமையும் இம்மையும் இன்பம் தரும், ஒருவனுக்கு இருமையினும் இன்பத்தை பயக்கும். உரை குறிப்பு: மறுமை இன்பம் பெரிதாகலின் முற்கூறப்பட்டது.
பிடிச்சார் பரிமாளர்கள். என்ன சொன்ன வந்தாருன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. குரல் சொல்லுங்க.
சிறுமையுள்
நீங்கிய
இன்சொல்
ஒருவர்க்கு மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இப்ப என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இம்மை மறுமை என்று சொல்வதுதானே மரபு. இந்த உலகம் அடுத்த உலகம், இதை சொல்லித்தானே அடுத்த உலகம் சொல்லலாம். திருவள்ளுவர் என்ன சொல்லிவிட்டார்? மறு உலகத்தை சொல்லி இந்த உலகத்தை சொல்லுகிறார். அது என்ன அப்படி ஒரு முறை இல்லாமல் சொல்லுகிறார் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார் பரிமாளலகர். என்ன சொல்லுகிறார்?
மறுமை இன்பம் பெரிதாகலின் முற்கூறப்பட்டது.
வரிசை என்று ஒன்று நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பல தரம் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒழுங்கு அடுக்குகிற பொழுது உயர்ந்ததற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுக்க அடுத்தது தான் அடுத்தது. முன் வரிசையில பியனை உட்கார வச்சு மூன்றாம் வரிசையில ஜட்ஜ உட்கார வைக்கப்படாது. ஒரு சபையில அது தமிழர்களுடைய மரபு, வேலைக்காரன் மரபு, யாரும் எங்கேயும் உட்காரலாம், அப்படிலாம் உட்கார முடியாது தமிழர்கள்ல. தக்கவன் வந்தால் அவனுக்கு முன் சீட், அடுத்தவனுக்கு அடுத்த சீட், அவன் அவனுக்கு தெரியவன எனக்கு எங்க சீட் இருக்கு. இப்ப எல்லாரும் முன் சீட்ல இருந்து எப்படியும் இருக்கலாம்னு நினைக்கிறார்கள், அப்படி இருக்க முடியாது. அப்போ ஒரு சபையிலே அந்த வரிசை பேணுவது போல விடயங்களை சொல்லுகிற பொழுதும் உயர்ந்ததை முன் சொல்லி அடுத்ததை பின் சொல்வது என்பது ஒரு மரபு. அதுக்கு நான் உங்களுக்கு பல தரம் விளக்கங்கள் சொல்லிவிட்டேன், அதனால இங்கே சொல்லவில்லை. இங்கே மறுமை பயன் உயர்ந்தது. மறுமை இம்மை பயன் இந்த உலகத்திலே கிடைக்கிற இன்பங்கள் அழிந்து விடும், மறுமையிலே கிடைக்கிற இன்பங்கள் அழியாது, உயர்ந்தவை. ஆகவே உயர்ந்ததாகிய மறுமையை முதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மரபு மீறி இம்மை மறுமை என்று சொல்லாமல் மறுமை இம்மை என்று சொன்னார் என்று பரிமேலகர் உரை எழுதுகிறார். அதால் வேலை இல்லாம இருந்திருக்கும் போல இருக்கு. இவ்வளவு நுட்பமாக ஒருத்தர் பார்ப்பார்களா?
மறுமை இன்பம் பெரிதாகலின் முற்கூறப்பட்டது. இம்மை இன்பமாவது உலகம் தன்வயத்ததாகலான்.
இம்மை உலகம் என்பது என்னவென்றால் வேறொன்றுமில்லை, உலகம் பூரா இவனுக்கு இவன் வயப்பட்டுவிடும். இனிய சொல்லும் இன்முகமும் காட்டினால் உலகம் பூரா இவன் வயப்படுவதைதான் இம்மை இன்பம் என்றது.
இம்மை இன்பமாவது உலகம் தன்வயத்ததாகலான் நல்லன எய்தி இன்புறுதல்.
நல்லன எய்தி எல்லாரும் இவனுக்கு நண்பர்களானபடியா இவனுக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும், அதுதான் இம்மை இன்பம்.
இவை இரண்டு பாட்டானும் இருமை பயனும் ஒருங்கு எய்துதல் வலியுறுத்தப்பட்டது.
இம்மை பயன் சொன்னார், மறுமை பயன் சொன்னார், பிறகு இம்மை மறுமை பயன் ரெண்டும் சேர்த்து சொன்னார்.
அடுத்த குரல் குரல் 99. இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. உரை. இன்சொல் இனிதின்றல் காண்பான், பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் பயத்தலை அனுபவித்து அறிகின்றவன். வன்சொல் வழங்குவது எவன்கொல், அது நிற்க பிறர் மாட்டு வன்சொல்லை சொல்லுவது என்ன பயன் கருதி.
எவன்கொல் என்பதற்கு இன்றைய தமிழ் அல்ல, என்ன பயனாள் என்றது அர்த்தம். அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப அனுபவபூர்வமாக இன்சொல்லின் அவசியம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லி விளக்கங்கள் சொல்லி ஒன்னும் புரியாது சார், நான் என்னுடைய அனுபவத்திலையும் காணுகிறேன். ஒரு உண்மையை சொல்றதுக்கு திருவள்ளுவர் சொன்னார், பரிமளவர் சொன்னார், கம்பர் சொன்னாருன்னா எல்லாம் சொல்லிட்டு போட நான் அப்படித்தான் ருப்பன் சொல்ல வேண்டும். அவனவன் அனுபவத்திலே வச்சு இது நல்லதென்று சொல்ல வேண்டும், அது மறக்காது. நாம சொல்ற இந்த மேற்கோள்கள் அதுகள் எல்லாம் நாளடைவுல மறந்து போவோம். உன்னுடைய அனுபவத்துல ஒரு செய்தி இருந்தால் மறக்காது. அப்ப 9 குரல்ல இவ்வளவு 8 குரல்ல சொன்னவர் 9 குரல்ல வந்து சொன்னார், உன் அனுபவம் சொல்றேனடா, உன்னோட யாராவது இன்னிய வார்த்தை பேசினால் உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. தம்பி இங்க வாங்க தம்பி, டே இங்க வேடா, ரெண்டுல என்ன உணர்வு வருகிறது, ரெண்டுல என்ன உணர்வு வருது, இனிய சொல் பேச உனக்கே மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அது தெரிகிறது அல்லவா, உன் அனுபவத்துக்கு நீ பதில் சொல். இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு, 8 குரலையும் தூக்கி ஒரு பக்கம் போடு, உன் அனுபவத்திலே சொல். இனிய சொல் உனக்கு இன்பம் தருகிறது அல்லவா, அது தெரிந்து கொண்டு ஏன் மற்றவர்களிடம் வன் சொல் பேசுகிறாய் என்று கேட்டவுடனே எவனும் அடிபணியத்தான் வேண்டும். இல்ல சார், எனக்கு வன் சொல் பேசுறதுதான் பிடிக்குது, என்ன வாங்க தம்பி என்று கூப்பிடப்படாது, வடாண்டு கூப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவியா, யாராவது சொன்னா பொய் சொல்றாய் என்று அர்த்தம். ஆகவே உன் அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன், இன்சொல் இனிது ஈன்றல், உனக்கே இன்சொல் இனிமை தருகிறதே, இது தெரிந்து கொண்டு ஏன் மற்றவனிடம் நீ வன்சொல் பேசுகிறாய் என்று நம்மையே கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர். இவ்வளவு எளிமையாக ஒரு தர்மத்தை நமக்குள்ளே புகுத்த அந்த ஆள் பண்ணுகிற பாட்டை பாருங்கள், படி.
இன்சொல் இனிதீன்றல் காண்பான், பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் பயத்தலை அனுபவித்து அறிகின்றவன். வன்சொல் வழங்குவது எவன்கொல், அது நிற்க பிறர் மாட்டு வன்சொல்லை சொல்லுவது என்ன பயன் கருதி.
பிறர் மாட்டு பிறர் இடத்து, இந்த மாட்டு என்பது இடத்து, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை.
உரை குறிப்பு. இனிது என்றது வினை குறிப்பு பெயர். கடுஞ்சொல் பிறர்க்கும் இன்னாததாகலின் அது குரலாகாது என்பது கருத்து.
உனக்கு இன்னாதது போல கடுஞ்சொல் பிறர்க்கும் இன்னாததாகத்தான் இருக்கும். இனியவை நாற்பது இன்னா என்று படித்தோம் இல்லவா, இனிமையவை என்றால் இன்பம் தருவது, இன்னா என்றால் இன்பம் தராதது. எப்படி உனக்கு கடும் சொல் இன்னாததாக இருக்கிறதோ அப்படித்தான் மற்றவர்களுக்கும் இருக்கும். ஆகவே அதை விட்டுவிடு.
குரல் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. உரை. இனிய உளவாக இன்னாத கூறல்,
ஆட்சி தொடங்கி 100 நாட்கள் முடிந்துவிட்டன. எப்படியும் இந்த 100 நாள கடந்துட வேணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கஷ்டப்பட்டு இப்படியே போய் கொண்டிருக்கிறேன், படியுங்க.
உரை. இனிய உளவாக இன்னாத கூறல் அறம்பயக்கும் இனிய சொற்களும் தனக்கு உளவாய் இருக்க அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னாத சொற்களை ஒருவன் கூறுதல்.
ரெண்டும் உனக்குள்ளதாண்டா இருக்கு, இனிய வாய் பேசுறதும் உன்னுடைய வாய்க்குள்ள இருக்கு, தீமையாய் பேசுறதும் உனக்கு வாய்க்குள்ள இருக்கிறது. இனியவை புண்ணியம் பயக்கிறது, தீயவை பாவம் பயக்கிறது, தெரிந்து கொண்டு ஏன் அதை நீ உனக்கு லாபம் தருகிற விஷயத்தை நீ சொல்வாயா, நட்டம் தருகிற விஷயத்தை சொல்வாயா. ஒரு காரியம் பார்க்கிறோம், இன்ன காரியம் பார்த்தா லாபம் வரும், இன்ன காரியம் பார்த்தா நட்டம் வரும், ரெண்டு காரியமும் என்னிடம் இருக்கிறது. யாராவது நட்டம் பெறுகிற காரியத்துக்கான வேலையை செய்வானா, லாபத்தை தானே செய்வான். இனியவை இன்னாதவை என்ற ரெண்டும் உனக்குள்ளேதான் இருக்கிறது. இனியவை பாவம் புண்ணியம் பயக்கிறது, இன்னாதவை பாவம் பயக்கிறது, தெரிஞ்சு கொண்டும் ஏன்டா இதை பண்றேன் என்றார்.
இனிய உளவாக இன்னாத குரல். அறம்பயக்கும் இனிய சொற்களும் தனக்கு உளவாயிருக்க அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னாத சொற்களை ஒருவன் கூறுதல். கனியிருப்ப காய்கவர்ந்தற்று இனிய கனிகளும் தன் கைக்கண் உளவாயிருக்க அவற்றை நுகராது இன்னாத காய்களை நுகர்ந்ததனோடு ஒக்கும்.
அதுக்கு ஒரு உவமை சொல்லுகிறார். இனிய சொற்கள் இருக்கத்தக்கதாக இன்னா சொற்களை சொல்வது எப்படி என்றால், இனிய கனிகள் இருக்கத்தக்கதாக இன்னாத காய்களை ஒருவன் உண்பதற்கு சமம். இப்போ உங்களுக்கு புரிகிறதுங்களா? இனிய பழம் இருக்கத்தக்கதாக இனிய, நாம உரை எழுதினா எப்படி எழுதுவோம்? இதைத்தான் எழுதுவோம். இனிய கனி இருக்கத்தக்கதாக இன்னாத காய்களை உண்பதற்கு சமம் என்று எழுதுவோம். பரிமேலழகர் அதை எழுதவில்லை. நல்ல மாமரத்திலே மாங்கனி இருக்கிறது, மாங்காயும் இருக்கிறது, கனி இருக்கத்தக்கதாக ஆறாவது காய் உண்பானா என்று கேட்டால் ஒரு கற்பவதி காயைத்தான் உண்பாள். கற்பவதி காயைத்தானே உண்பாள். அப்போ உடனே திருவள்ளுவர் பிழைச்சிட்டார் பார்த்தீங்களா என்று சொல்ல வேண்டி வந்துவிடும். ஆகவே இங்கே கனி காய் என்பது பழத்தையும் பழுக்காததையும் சொல்லவில்லை என்கிறார் பரிமேலழகர். கனி என்றதுக்கு என்ன உரை எழுதுறாதுன்னா, அவ்வை உண்ட நெல்லிக்கனி போன்ற கனி என்றும், காய் என்பது காஞ்சுரங்காய் போன்ற காய் என்றும் பரிமேலழகர் உரை எழுதுறார். என்னவென்றால், அதை சாப்பிட்டா சாகாமலே இருக்கலாம், இது சாப்பிட்டா செத்து போவான். இப்ப சொல்லுங்க, இந்த கனி காயில யாராவது ஒருத்தன் காய் தின்ன விரும்புவானா? பொதுவில் மாங்காய் பழம் என்று சொன்னா ஒருத்தன் சில பேர் வம்புக்குன்னு சொல்லுவான், நான் காய் தான் எனக்கு விருப்பம் சார் என்னுவான். இப்போ ஒரு பக்கத்திலே சாப்பிட்டால் சாகாமல் இருக்கிற பழம் இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே சாப்பிட்ட உடனே சாக்காட்டுகிற பழம் காய் இருக்கிறது. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னாரே தவிர, நீ நினைக்கிற மாதிரி குறுக்கு புத்தியிலே காய் கனி என்று எடுக்காதே என்று பரிமேல உரை எழுதுறார். நாம அங்க இங்க நகரத்துக்கு இடம் இல்லாம எழுதுகிறார்.
உரை குறிப்பு: கூறல் என்பதனான் சொற்கள் என்பது பெற்றாம் பொருளை விசேடித்து
அதை இனிய உளவாக இன்னாது கூறல். அதுல இனிய இன்னாதென்று இருக்க தவிர சொற்கள் என்பது இல்லை. கூறல் என்று வந்தபடியால் சொற்கள் என்பதை நீ அறிவித்துக் கொள் என்கிறார்.
பொருளை விசேடித்து நின்ற பண்புகள் உவமை கண்ணும் சென்றன.
அதாவது உவமானம் உவமேயம். இங்க பாருங்க, இனிய உளவாக இன்னாது கூறல் கவனிச்சுக்கொள்ளுங்க. அதாவது வார்த்தையை சொல்லுகிற பொழுது இனிய வார்த்தை இருக்கத்தக்கதாக இன்னாத வார்த்தைகளை சொல்லுதல். அங்க பின்னாலே வந்து சொன்னால் அது எதுக்கு சமம் என்றால், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இங்கே வார்த்தைக்கு இனிய இன்னாத என்று ஏற்றினார் உவமேயத்துக்கு. உவமானத்திலே இனிய இன்னாது என்று இல்லை. என்ன சொல்லுகிறார் பரிமேலழகர்? அங்க இனிய இன்னாது என்று இருப்பதை இங்கேயும் ஏற்றிக்கொள்ளடா என்கிறார். அப்ப எப்படி சொல்லணும்? இனிய கனி உளவாக இன்னாத காய் உண்ணல் என்று அந்த உவமைக்கு கொடுத்த அடையை இங்கேயும் ஏற்றுக்கொள் என்கிறார்.
பொருளை விசேடித்து நின்ற பண்புகள் உவமை கண்ணும் சென்றன. இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தாவனவற்றை.
அமிழ்தானவற்றை, அவ்வை உண்ட நெல்லிக்கனி. 240 வருஷம் வாழலாம் என்ற ஒரு கனியை பிடுங்கி அதிகமான் கொடுத்தானா? அப்ப அது வாழ வைக்கிற கனி. அப்ப கனி என்றால் சும்மா பழம் என்று பொருள் சொல்லாதே போன்றவற்றை. காய் என்றது
இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தாவனவற்றை. இன்னாத காய்கள் என்றது காஞ்சிரங்காய் போல நஞ்சாவனவற்றை.
காஞ்சிரங்காய் என்று ஒரு காய் இருக்கிறது, சாப்பிட்டா செத்து போவோம். அந்த காயைத்தான் இங்கே காய் என்கிறார். ஏன்னா சில சில பழங்களிலே பழத்தை விட காய் ருசியாக இருக்கும். அதை சொல்லவில்லை. இங்கே சொன்ன காய் காஞ்சுரங்காய். எவ்வளவு கவனத்தோடு உரை எழுதுகிறார் என்று கவனியுங்க. இங்கே சொல்லப்பட்டது கனி என்றால் நெல்லிக்கனி, சாகாத சாகாமையை தருகிற நெல்லிக்கனியையும், உண்டவுடன் இறக்கின்றதாகிய காஞ்சுரங்காயையும் தான் இங்கே சொல்லி இருக்கிறார் என்று பரிமேலழகர் எழுதுகிறார்.
இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தாவனவற்றை. இன்னாத காய்கள் என்றது காஞ்சரங்காய் போல நஞ்சாவனவற்றை. கடுஞ்சொல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது என்பதாம்.
அதுதான் கடுஞ்சொல்லை நீ சொன்னால் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது சாகாத கனி இருக்க சாகத்தக்க காயை சொல்வது போலத்தான் நீ இனிய தீய சொற்களை சொல்வது. இது நிரம்பரையும் தீய சொல் சொல்லாதே சொல்லாதே என்றான். இல்லை நான் சொல்லத்தான் செய்வேன் என்றான். நல்லா சொல்லிவிட்டு போ, அதால நீதான் சாவாய். நான் சொல்றது உங்களுக்கு, மற்றவர்களுக்கு தீய சொற்கள் தீமை பயக்கிறதோ இல்லையோ உனக்கு பயக்கும், அதை மறந்து போகக்கூடாது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்றார். கெட்டதோட தொடர்பு வேண்டாம். ஏனென்றால் அது என்றோ ஒரு நாளைக்கு தீமை பயக்கும். அதனாலே நெருப்போடு நடப்பது போல் அதோடு நடந்து கொள் என்கிறார். பின்னாலே ஒரு குரல் இல்லை. ஆகவே இதில் சொல்ல வந்த விஷயம், தீயவை நீ இனிய சொல் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, அந்த தீயதாக சொல்லுகிற சொல் மற்றவர்களை அழிக்கிறதோ இல்லையோ உன்னை அழிக்கும் என்றபடியால் தீய சொற்கை பயிலாதே, இனிய சொல்லை பயில். இனிய சொல் என்பது பொருளாலும் சொல்லாலும் இனிமை தருகிற சொல்லாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அழுத்தி சொல்லி என்ன இருக்குங்களா?
கடுஞ்சொல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது என்பதாம். இவை இரண்டு பாட்டானும் இன்னாத குரலின் குற்றம் கூறப்பட்டது.
குற்றம் கூறப்பட்டது. இனியவை அதிகாரம், இனியவை இனியவை குரல், அதில் ரெண்டு குரல் என்ன வச்சார், இன்னாத குரல் குற்றம் சொல்லப்பட்டது. ஒன்று சொல்லுகிற பொழுது மறுதலையும் சொன்னால் தான் அது சரியான முறையிலே பதியும் என்றபடியால் அதையும் சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இனியவை குரல் நிறைவுற்றது. 10 அதிகாரம் படித்து விட்டோம். பத்தாவது என்ற உணர்வு இருந்தால் சரியாக போகிறோம் என்ற அர்த்தம். இன்னும் அடுத்தடுத்த அதிகாரங்களை அடுத்தடுத்த வகுப்பிலே படிப்போம். இன்றைய வகுப்பு இந்த அளவிலே நிறைவாக.
குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.